சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 67. இலியாசு.
எல்லாம் சார், ஏன் தப்பி ஏதாவது செய்வதானால் அதற்கான சமயம் நெருங்கிவிட்டது
என்பதை ஹிப்பாலஸ் கூட உணர்ந்ததால் என்ன நேரிடுமோ என்ற திகிலோடு கோட்டை வாயிலை பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு எல்லாம் கோட்டை காவலர் கண்களில் படாமல் இளம் சழியன் கோட்டையிலிருந்து பதுங்கி பதுங்கி வெளிவந்ததையும் முதலில் இருந்த தள்ளாட்டம் அவனிடம் சற்று இல்லாததையும் கவனித்த ஹிப்பாலஸ் மட்டுமன்றி அடிமைகள் கூட சொல்லவும் நவியப்பை எய்தினர். பொதுங்கி பொதுங்கி மலைப்பாறை ஓரமாக சென்ற இளம் சொழியன் ஒரு பெரும் பாறை மேல் நின்றதையும் பிறகு குனிந்து நெருப்பு கற்களை தட்டி தீயுண்டாக்கி ஒரு பந்தத்தை கொளுத்தி இருமுறை கப்பலை நோக்கி ஆட்டியதையும் கண்ட ஹிப்பாலஸின் ஆச்சரியம் எல்லை கடந்தது. ஆச்சரியம் எல்லை கடந்தாலும் ஆச்சரியத்தில் திளைப்பதற்கு அது சமயமல்லவென்று தீர்மானித்த ஹிப்பாலஸ் சொந்த உணர்ச்சிகளை ஒதுக்கி தள்ளி சண்டைக்கு தயாரானதன்றி மற்ற அடிமைகளையும் வாட்களை உருவிக்கொள்ள உத்தரவிட்டார். அதே வினாடியில் விடுவிடுவென்று நூலினிகள் மூலம் கப்பலில் இருந்து படகுகளில் குதித்த கொள்ளைக்காரர்கள் படகுகளை வெகு வேகமாக செலுத்திக் கொண்டு கரையை நோக்கி விரைந்தனர். கார் இருளில் கனவேகமாக வந்து கரையை அடைந்த படகுகளில் இருந்த கொள்ளைக்காரர்கள் தரையில் குதித்து பாறைகள் இருந்த தலைகளில் படகுகளை பிணைத்ததும் வாட்களை உருவிக்கொண்டு தொலைவில் இருந்த இளம்சழியின் பந்தத்தை ஆட்டி சுட்டி காட்டிய வழியில் சிறிதும் சத்தமின்றி கோட்டை பகுதியின் நாலா பக்கங்களிலும் படர்ந்து பாறைகளில் தாவியும் சமவெளியில் குனிந்து குனிந்து ஓடியும் கோட்டை வாயிலை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். பாறையில் இருந்த இளம்சழியன் திடீரென்று பந்தத்தை அணைத்துவிட்டு ஹிப்பாலஸ் இருக்கும் இடம் ஓடி வந்து, "ஹிப்பாலஸ், பேசாமல் என் பின்னால் வா, மற்றவர்களையும் வரச் சொல்" என்று கூறி நேராக கோட்டை வழியில் செல்லாமல் பக்க பகுதியிலிருந்து கரடுமுரடான பாதை வழியாக கோட்டையை அடைய முயன்றான். கொள்ளை தலைவனை பின்பற்றிச் சென்ற கொள்ளைக்காரர்கள், இளம் சழியனை பின்பற்றிச் சென்ற அடிமைகளும் இருபிரிவாக கோட்டை வாயிலை அடைந்ததும் ஹிப்பாலஸையும் அடிமைகளையும் ஏன் கொள்ளைக்காரர்களையும் திகைக்க வைக்கும்படியான மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது. அணைந்த கோட்டை விளக்குகள் வெகு துரிதமாக ஏற்றப்பட்டதால் திடீர் என்று எரிந்தன. கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் கோட்டை வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான வீரர்கள் கைகளில் பந்தங்களோடு உருவிய வாட்களோடு வெளியே பாய்ந்து வந்தனர்.
"திட்டம் குலைந்து விட்டது, படகுகளுக்கு செல்லுங்கள்"
என்று கூவிய கொள்ளை தலைவன் பேச்சை கேட்ட அவன் வீரர்கள் படகுகளை அடைய துரும்பி ஓட முற்பட்டார்கள். ஆனால் படகுகள் பிணைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீர் என்று பந்தங்கள் ஒளிர்விட்டன. இலியாசுவின் கவசம் அணிந்த வீரர்களில் பலர் நீர்க்கரையை யாரும் அணுக முடியாமல் தடுத்து நின்றதைக் கண்டதும்
"மோசம் போய்விட்டோம்"
என்று தீர்மானித்த கொள்ளையர் போரிட்டு தப்ப முயன்றார்கள். கோட்டை வீரர்கள் ஏற்பாடு கனகச்சிதமாக இருந்ததால் சண்டை துவங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாக கொள்ளைக்காரர்கள் பலர் மாண்டனர், மற்றவர் சிறைப்பட்டனர். ஹிப்பாலஸையும் இளம் சழியனையும் தவிர மற்ற கொள்ளைக்காரர்களையும் அடிமைகளையும் சிறைப்பிடித்து தள்ளி கொண்டு சென்ற கோட்டை காவலரின் தலைவன் போகும்போது இளம் சழியனை நோக்கி,
"மன்னர் தங்களை மீண்டும் பார்க்க விரும்புகிறார், சீக்கிரம் செல்லுங்கள்"
என்று கூறிவிட்டு சென்றதை காதில் வாங்கிக் கொண்ட கொள்ளையர் தலைவனுக்கு அப்பொழுதுதான் ஏதோ பலமான சதி நடந்திருக்கிறது என்பது புலனாயிற்று. அதன் விளைவாக தன்னை எரித்து விடுவது போல பார்த்த கொள்ளை தலைவனை நோக்கி,
"அஞ்ச வேண்டாம், நாம் மீண்டும் சந்திப்போம். மன்னர் இலியாசு கருணை கடல்"
என்று கூறி நகைத்தான் இளம் சழியன். கோட்டை காவலர் தலைவன் பேசிய பேச்சு, அவன் இளம் சழியனிடம் நடந்து கொண்ட விந்தையான முறை இவற்றைக் கண்டு ஏதும் புரியாமல் நின்ற ஹிப்பாலஸை பார்த்து சிரித்த இளம் சழியன்,
"வாய்ப்பாலஸ், மன்னர் காத்திருக்கிறார்" என்றான்.
"எந்த மன்னர்?"
எதுவும் புரியாமல் வினவினான் ஹிப்பாலஸ்.
"இங்கிருப்பவர் ஒரே மன்னர் தான்" என்றான் இளம் சழியன்.
"ஆமாம், இலியாசுதான் இங்கு மன்னர்."
"பின் ஏன் சந்தேகம்?
அவரை யார் சந்திக்கப் போகிறீர்கள்?"
"ஆமாம்."
"உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது உண்டா?"
"இல்லை."
"அப்படியானால் வாருங்கள், இப்பொழுதே ஓடி மலைக்காடுகளில் வழியாக தப்பிவிடுவோம்."
"மலைக்காடுகள் வழியாக போவானேன், கோட்டைக்கு இதோ நேர் வழியே இருக்கிறது."
இதை கேட்டு ஹிப்பாலஸ் சொன்னான்,
"பிரபு, இங்கு நடந்துள்ள விஷயங்கள் விசித்திரமாயிருக்கின்றன. எப்படியோ கொள்ளைக்காரர்களை மோசம் செய்து விட்டீர்கள். ஆனால் இலியாசு கொள்ளை தலைவன் அல்ல, மிகவும் தந்திரசாலி, பயங்கரமான மனிதன் என்று கேள்வி. அவன் வார்த்தையை நம்புவது பிசக் என்று கூட யவன நாட்டில் சொல்வார்கள். காவலர் போய்விட்டார்கள், வீணாக சிங்கத்தின் வாயில் தலையை நுழைக்க வேண்டாம்."
இளம் சொழியன் தன் கையை ஹிப்பாலஸின் தோளில் ஆதரவாக வைத்துக் கொண்டு,
"ஹிப்பாலஸ், அடிமை வர்த்தகர்களிடமிருந்து தப்பினோம், இப்பொழுது கொள்ளைக்காரர்களிடமிருந்து தப்பியிருக்கிறோம். முதன் முதலில் டைபீரியஸின் விஷ துளிகளில் இருந்து தப்பினேன், பின் உன் உதவியால் சுறாக்களிடமிருந்து மீண்டேன். இத்தனையிலும் ஏதோ மனித சக்தியை மீறிய ஒரு சக்தி தான் நமக்கு துணை நின்றிருக்கிறது. அந்த சக்தி இனி ஏன் கைவிடும் என்று நினைக்கின்றாய்? தவிர எந்த கொடியவனிடமும் ஒரு நல்ல குணம் இருக்கும். இலியாசுவிடம் ஒரு நல்ல குணம் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் அவனை ஏமாற்றவும் வழி இருக்கிறது என்றான்.
என்ன வழி படைத்தலைவரே
என்று கேட்டான் ஹிப்பாலஸ். பணத்தின் வழி என்று கூறினான் இளம் சழியன்.
பணத்தின் வழியா?
ஆம், மேற்கு நாடுகளில் பணத்தாசை அதிகமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் யவனர், எகிப்தியர், அரேபியர் இவர்கள் தமிழகம் தேடி ஏன் வருகிறார்கள்? கடலின் கொந்தளிப்பையும் ஆகாயத்தின் சூறாவளியையும் எதிர்த்து கிழக்கு நோக்கி ஏன் ஓடுகிறார்கள்? பணப்பித்து தான் காரணம் இப்பாலஸ். அந்த பணப்பித்து நமக்கு பெரும் பாதுகாப்பு. ஒன்றும் பயப்படாதே வா
என்று கூறிய இளம் சொழியன் ஹிப்பாலஸை அழைத்து கொண்டு கோட்டைக்குள் நுழைந்தான். கோட்டை வாயிலை தாண்டியதுமே அவர்களை எதிர்கொண்ட காவலர் ஒருவன் அங்கே இருந்த பெரு மாளிகை ஒன்றுக்கு அவர்களை அழைத்து சென்றான். மாளிகையில் பந்தங்கள் பிரமாதமாக எரிந்து கொண்டிருந்தன. உள்ளிருந்து பாடலும் ஆடலும் கூச்சலும் சிரிப்புலையும் வந்து கொண்டிருந்தன. மாளிகையில் பல கட்டு காவலர்களை தாண்டி இளம் சொழியனையும் ஹிப்பாலஸையும் அழைத்துச் சென்ற காவலன் மாளிகையின் பெருமண்டப கதவுகளை அடைந்ததும் அவர்களை வெளிப்புறத்தில் இருக்க செய்துவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்றான். அவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த இளம்சழியின் வாழ்க்கையில் இன்னொரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய சம்பவம் ஒன்று திடீர் என்று அந்த கதவு கருகில் நிகழ்ந்தது. இலியாசுவை பற்றி நினைப்புகளில் ஆழ்ந்திருந்த இளம்சழியன் கன்னத்தின் மீது திடீர் என்று வந்து விழுந்தது ஒரு புஷ்பச் சென்று. அது வந்த திக்கை நோக்கி திரும்பிய இளம்சழியன் தூரத்தில் இருந்த தூண் மறைவில் இருந்து ஒரு அழகிய பெண் தன்னை அருகில் வரும்படி சைகை செய்வதைக் கண்டான். ஆனால் இருந்த இடத்தை விட்டு இளம்சழியன் நகராததைக் கண்டு அந்த பெண் ஒரு வினாடி யோசித்துவிட்டு பிறகு கனவேகமாக மறைவிடத்தை விட்டு வெளியே வந்து இளம்சழியனை அணுகினாள். அவள் அழகிய கருவிழிகள் திருட்டுத்தனமாக ஒரு கணம் அப்புறமும் இப்புறமும் திரும்பின. மறுகணம் அவள் தன் அழகிய உதடுகளை இளம்சழியன் காதுக்கு அருகில் கொண்டு சென்று, இப்புறமும் அப்புறமும் பார்த்துவாறு அதிகமாக பேச நேரமில்லை. மன்னர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அலிமா வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறினாள். பிறகு விடுவிடுவென்று தூண்கள் இருந்த பக்கம் சென்று மறைந்தாள். இந்த விந்தையை ஹிப்பாலஸும் கவனித்தான். ஏற்கனவே அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்கள் அவன் மூளையை குழப்பியிருந்தன. திடீர் என்று இலியாசுவின் மாளிகைக்கு வருவது, யாரோ ஒரு பெண் வந்து படைத்தலைவனிடம் பேசுவது, எல்லாம் சேர்ந்ததால் அவன் புத்தி பெரும் குழப்பத்தில் இருந்தது. இந்த குழப்பத்தில் சில நிமிடங்களை ஹிப்பாலஸ் செலவிட்டதும் மண்டப கதவை திறந்து கொண்டு வெளிவந்த காவலன் இளம் சழியனை அழைத்துக் கொண்டு அந்த கேளிக்கை மண்டபத்திற்கு நுழைந்தான். அவனை தொடர்ந்து சென்ற ஹிப்பாலஸின் குழம்பிய மூளைக்கு அந்த கேளிக்கை மண்டபம் பெரும் சாந்தியை அளித்தது. சாந்தியை அளிக்காததும் ஒன்றிருந்தது. அதுதான் மண்டபத்தின் நட்ட நடுவில் பெரிய ஆசனம் ஒன்றில் வீற்றிருந்த இலியாசுவின் பயங்கர உருவம். அந்த உருவத்தை பார்த்ததும் பிரமை பிடித்தவன் போல நின்ற ஹிப்பாலஸை நோக்கி இரத்த ரேகைகள் நிரம்ப ஓடியதால் செக்க செவேல் என்று சிவந்து கிடந்த இலியாசுவின் பெருவிழிகள் ஒருமுறை உருண்டன. அடுத்த வினாடி நகரத்தையே எழுப்பவல்ல இடிநகை ஒன்று மண்டபத்தை கிடுகிடுக்கச் செய்தது. தன் எதிரே நின்ற இருவரையும் நோக்கி பெரும் பிசாசு போல நகைத்தான் இலியாசு.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.